சங்கீதம் 119 23 வசனம். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். தாவீதுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு அட்வென்ச்சர், அசாதாரணமான கஷ்டங்கள் அந்த மனிதனுக்கு வந்தது. புதிய ஏற்பாடுல பவுல் எப்படியோ அந்த மாதிரி தாவீது பல ஏற்பாடுல ஒரு ஒரு மாதிரியாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் வாழ்க்கையில நம்ம யாராவது இருந்திருந்தோம்னா, நீங்களும் நானும் அவர் சந்திச்சதை சந்திச்சிருந்தோம்னா, இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருப்போமான்னு டவுட். ஏன்னா எப்பவோ பிபி, பிரஷர், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் எல்லாம் இழுப்பு இழுப்பெல்லாம் வந்து 25-30 நம்ம போயிட்டு இருந்திருப்போம். ஆனா இந்த மனுஷன் 70 வரைக்கும் வாழ்ந்து 40 பெரிய அரசனாக ஆண்டு அப்படி ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன காரணம்? அத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியில அப்படின்னும் போது அவருடைய உள்ளார்ந்த வாழ்க்கையினுடைய வாழ்க்கையினுடைய பலத்தினுடைய ரகசியம் இந்த சங்கீதத்துல நமக்கு வெளிப்படுது. இவர் தொடர்ந்து சொல்லிட்டு வராரு, தான் ஆண்டவருடைய வசனத்தின் மேல வைத்திருக்கிற நேசம், அதை தியானிக்கிற ஒரு பழக்கம் தனக்கு எப்பேற்பட்ட விதங்கள்ல அவருக்கு உதவி செய்திருக்கிறது அவர் வாழ்க்கையில. இதுக்கு முன்னாடி சொன்னாரு, தனக்கு வந்த மிகப்பெரிய நிந்தன அவமானத்துல வந்திருந்தாலும் கடவுள் என்னதான் நின்று இருந்தாலும் அதை அவர் நீக்கி இருக்கிறார், நீக்குவார்ன்ற நம்பிக்கையில ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து அதுக்காக ஜெபம் பண்ணாரு. இப்போ 23 வசனத்துல அவருக்கு மாபெரும் ஆபத்து வந்துருச்சு. இது அவமானம் தான் இதுக்கு முன்னாடி, இப்ப ஆபத்து வந்துருச்சு. அதுக்கு அவர் கொடுக்கிற ஒரு ஒரு ரியாக்ஷன், ஒரு தெய்வீக பதில நம்ம பார்க்கிறோம். என்ன பாருங்க, அந்த வசனத்துல ரெண்டு காரியத்தை பார்க்கும். பெரிய ஆபத்து, என்ன ஆபத்து? பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள். அதுதான் ஆபத்து. அதுக்கு அவர் கொடுக்கிற பதில் ஆச்சரிய விதமாக, உமது அடியானோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். ஆபத்தை புரிஞ்சுக்குவோம். இந்த அந்த ஆபத்து எத்தனை வகையில இருக்கு பாருங்கன்னா, அந்த வசனத்துல யாரு, சாதாரணப்பட்ட மக்கள் இல்ல, சாதாரணப்பட்ட மக்கள் தன்னை அவமானப்படுத்துறாங்க, அவங்க பேசுறாங்க, ஊர்ல போறவங்க பேசுறாங்க, அது நமக்கு என்ன ஆகுறது இருக்கு. ஆனா பிரபுக்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அரசாங்கத்திலேயே ராஜ்யத்தை ஆளுகிற மக்கள், சவுலும் சவுலுடைய பார்லிமெண்ட்டும் அவர் இங்க குறிப்பிடலாம். அந்த பிரபுக்கள் என்ற வார்த்தை அந்த தேசத்தை ஆளுகிற மக்கள், அந்த மொனார்கி அந்த காலத்துல எல்லாம் இல்லைன்னா, ஏகாதிபதியுடைய ஆட்சி, இப்ப மக்கள் ஆட்சி. அந்த காலத்துல ஒரு ஏகாதிபதி இருந்தாருன்னா அவர் என்ன முடிவு பண்றாரோ, அந்த பிரபு முடிவு பண்றாரோ அவருடைய, அதுதான் ரூல். ஒவ்வொரு மனுஷனுடைய மூச்சும் அவர் கையில இருக்கு. யாருமே அந்த பிரபுவை வந்து கோவப்படுத்துறதுக்கோ அவர்கிட்ட கெட்ட பேர் வாங்கறதுக்கோ நடுங்குவாங்க. இந்த பிரபு கிட்ட எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு. ஆனா இவருக்கு என்ன மாதிரி ஒரு வம்பு வந்திருக்கு, அவங்க இவருக்கு விரோதமா இருக்கிறாங்க. என்ன சொல்றாரு, அந்த அரசாங்க அதிகாரிகள் எல்லா பவரும் தங்க கையில இருக்கிறவர்கள் தனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். விரோதமா அவமானமா பேசல, கேவலமா பேசல, அவனுக்கு விரோதமா அவனை எப்படி அழிப்பது அப்படின்னு தான் அவனை குற்றம் தீர்த்து, அந்த நியாயஸ்தானத்திலிருந்து குற்றம் தீர்த்து அவருக்கு வந்துருச்சு ஆபத்து. யோசிச்சு பாருங்களேன், முழு தேசத்துக்கு ஆபத்தான ஆளு இவன், ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இவன், ஒரு தேச நேஷனல் செக்யூரிட்டிக்கு பாதுகாப்புன்னு ஒரு தெருவுல கேலி பண்றதோ, வீடுங்கள மார்க்கெட் பேசுற சாதாரண மக்கள் பேசுறதோ வித்தியாசம். ஆனா இவன் பிரபுக்கள் பேசுறாங்கன்னும் போது பெரிய விஷயம் அது. அந்த அங்கிருந்து ஆபத்து வந்திருக்கு. அவங்க எப்படி பேசுறாங்களாம், இந்த வசனத்துல என்ன வருது, உட்கார்ந்து பேசுகிறார்கள். உட்கார்ந்து பேசுனா ரிலாக்ஸா உட்கார்ந்து பேசுவாங்கன்ற அர்த்தம் இல்ல. உட்கார்ந்துனா அவங்களுடைய நியாய தீர்ப்பு கொடுக்கற அந்த ஆசனத்துல அவர்கள் உட்கார்ந்து, அப்படி உட்கார்ந்து ஒண்ணு சொல்லிட்டாங்க பேசிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, இட் இஸ் ரெக்கார்டு. அந்த மாதிரி உட்கார்ந்து எந்த நீதியில ஒரு உதவியற்ற மனுஷர்ல ராஜ்யத்துல அந்த உட்கார்ந்து இருக்கிற அந்த அரசாங்கம் நீதிபதி கிட்ட போய் நியாயத்தை கேட்பாங்க. அந்த நியாயஸ்தானத்துல நியாயம் பண்ண வேண்டிய இடத்திலேயே அந்த உச்சக்கட்ட சுப்ரீம் கோர்ட்லய தனக்கு விரோதமாக குற்றச்சாட்டு, தனக்கு விரோதமாக பேச்சு வந்துச்சு. ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு பெரிய தீங்கு, எவ்வளவு பெரிய தீங்கு யோசிச்சு பாருங்க, பிரபுக்கள் எனக்கு விரோதமாய் உட்கார்ந்து பேசி தீர்ப்பு எடுத்திருக்கார்கள், என்ன ஒரு ஆபத்து. நான் உங்களுக்கும் எனக்கும் வந்தா நம்ம என்ன செய்வோம் யோசிச்சு பாருங்களேன், நமக்கு வருமா? நம்ம இப்படியே இருந்தோம்னா நமக்கு ஒன்னும் வராது, அப்படியே நிம்மதியா இருந்துட்டு ஒண்ணுமே பாஸ்களுக்கு செய்யாம போயிருவோம் நம்ம. நான் ஒருவேளை சபை வரலாற்றுல பாக்குறோம், தேவனுடைய மக்களுக்கு விரோதமா இப்படி ஆபத்து வந்துச்சு, காஸ்பலுக்காக செய்யணும்னு போது இப்படி ஆபத்து வந்துச்சு. மத்தேயு 10:17 ஆண்டவர் சொல்றாரு, மனிதர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு கொண்டு போய் தம் ஜப ஆலங்களை உங்களை அடித்து அது கவர்னருக்கு முன்பதாக, ராஜாக்களுக்கு முன்பதாக உங்களை கொண்டு போய் என் நாமத்தின் நிமித்தம் நிறுத்துவாங்க. சாதாரண மக்கள் இல்ல, ராஜாக்கள் அரசாங்கத்தை ஆளுகிற வல்லமை உள்ள அந்த மக்கள் நியாயத்தை காக்கிறோம், நன்மைய காக்கிறோம், அரசாங்கத்தை காக்கணும், தேசத்தை காக்கணும்ன்ற பேர்ல உங்களுக்கு விரோதமா எழும்புவார்கள். என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி யோசிச்சு பாருங்களேன், என்ன ஒரு சுச்சுவேஷன். இப்ப நம்ம அந்த காலத்துல அப்படி யோசிக்கிறோம், இப்ப இந்த சுச்சுவேஷன் இருந்தா பார்லிமெண்ட்ல முடிவு பண்றாங்க, நம்ம ஊர்ல என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் எடுத்துக்கணும், எடுத்துக்கிட்டு என்னை எப்படியாவது பிடிச்சி சித்திரவதை பண்ணி பண்ணி என்னை கொல்லணும்னு ஒரு ரூல போட்டுறாங்க. பிஎம் சைன் பண்ணி போட்டுறாரு, சீஃப் மினிஸ்டர் சைன் பண்ணிடுறாரு, போலீஸ் போர்ஸ் எல்லாம் வருது, போய் எங்க இருந்தாலும் அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கூட்டுவாங்க. மிலிட்ரி ஆர்மி இறக்கப்படுது, இந்தியன் மிலிட்ரி இறங்குது, ஹெலிகாப்டர் எல்லாம் வருது, பிளைன் எல்லாம் வருது, படங்கள்ல வர மாதிரி ஒரு மனுஷனை துரத்துற மாதிரி எனக்கு ஒரு ரூல் அப்படி போட்டாங்கன்னா, இல்ல உங்களுக்கே போட்டிருக்காங்கன்னா எப்படி இருக்கோ யோசிச்சு. பிரபுக்கள் எனக்கு விரோதமாய் தீர்ப்பு சொல்லி வச்சாங்க, நம்ம தூங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, பக்கத்து வீட்டுல நம்மளை பத்தி ஒரு மாதிரி பேசினாவே நமக்கு அதை நினைச்சு நினைச்சே தூக்கம் வர்றதில்ல. நம்ம பாஸ் வேலையை இல்ல அப்படின்னு பேசினாவே நமக்கு தூக்கம் வர்றதில்ல, நினைச்சு நினைச்சு பார்த்து. பிரபுக்கள் எனக்கு விரோதமாய் பேசினார்கள், அது என்ன நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம இருந்தோம்னா ஹார்ட் அட்டாக்ல அதை கேட்ட நியூஸ்ல பார்த்த உடனே நம்ம அங்கேயே டிவி பக்கத்துல உட்காந்து நம்ம உயிரை விட்டுருவோம், அவ்வளவுதான். தாவீதுடைய பதில் பாருங்களேன், இப்பேற்பட்ட வராவினை வந்த போதும் பிரபுக்கள் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசி கொள்ளுகிறார்கள், உமது அடியானோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், அவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், நான் வசனத்தை தியானித்து கொண்டே இருக்கிறேன். இவருக்கு புத்திக்கிட்டு கேட்டு போச்சா நமக்கு தோணலாம், என்னங்க என்ன என்ன பாக்குறாரு, என்ன ஒரு அதிசயமான பதில், இதுவா பதில்? உமது அடியான் அப்படின்றாரு, நம்ம பார்த்த மாதிரி இது உம்முடைய ஸ்லேவ், உம்முடைய அடிமை நான், எனக்காக நான் வாழ்றவன் அல்ல. இந்த மனம் திரும்புதல்ல பார்த்த மாதிரி பாவகம் என் இஷ்டம் என் இது என் சந்தோஷம் இருக்காம அதுல இருந்து திரும்பி தேவனுடைய அடிமை நான், அவருடைய படைப்பு நான், அவருக்கு பிரியமா வாழ்ற உம்முடைய அடிமை நான். இவங்க எவ்வளவுதான் பேசினா, ரெண்டு காரணங்கள் இதுல சொல்ற, இவங்க எவ்வளவுதான் பேசி என்னை சோர்வாக்குற வராதனை வந்தாலும் வசனத்தை தியானிக்கிறதுல ஒன்று என்னை நிறுத்தவே முடியாது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் இது, உங்களுடைய அடியான நான் இருக்கிறேன், நீர் என்னை காப்பாற்றுவீர்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த பிரபுக்கள்கிட்ட புறம் கூறலாம், எனக்கு விரோதமா பேசலாம், பெரிய ஆலோசனை பண்ணலாம், ஆனா உங்களுடைய அடியானாக உங்களுடைய அடியானாக உங்களுடைய வார்த்தைய நான் தியானிக்கிறதோ அந்த வசனத்தை இது பண்றதோ யாரும் நிறுத்த முடியாது. அது வந்து கொஞ்ச நேரம் கூட, ஒரு 5 நிமிஷம் கூட நான் அதுக்கு எண்ணத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற, நான் உங்களுடைய வசனத்திலேயே தியானமா இருப்பேன். முதல் காரணம் அது, அவர் அந்த வசனத்தில் இருக்கிற பற்று பிரச்சனை நல்லா இருக்கும் போது மாத்திரம் இல்லாண்டதுரை ஏற்பட்ட பிரச்சனை ஆனாலும் தியானிப்பேன். ரெண்டாவது காரணம், இவ்வளோ பெரிய ஆபத்து எனக்கு வாழ்க்கையில வந்திருக்கும் போது அந்த வாழ்க்கையில இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் அந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுபடுறதுக்கு என்னுடைய மனதை திசை திருப்புகிறேன். ஏன்னா அடுத்த வசனத்துல அவர் சொல்ல போறாரு, அந்த மாதிரி தசை திருப்பும் போது தனக்கு கிடைச்ச ஆறுதலும் தனக்கு கிடைச்ச தைரியமும் தனக்கு இன்னமே தான் எப்படி நடந்துக்கணும்ன்ற ஆலோசனையை பத்தியும் அவர் பேச போறார். என்ன ஒரு அதிசயமான வசனம், நம்மள யோசிச்சு பார்ப்போம். நீ எப்ப பார் நம்மள யோசிச்சு பார்த்தோம்னா டென்ஷன் கவலைகள் எப்ப பார் அதை பத்தி யோசனை இதை பத்தி யோசனை யோசனைகள் வந்து ஆறா ஓடு அப்படி இருக்கா நமக்கு எதை பத்தியாவது யோசிச்சோம்னா யோசிச்சுக்கிட்டே இருக்குது. நாளைக்கு இன்டர்வியூ இருக்குதுன்னா அந்த இன்டர்வியூல என்ன கேட்பாங்க என்ன கேள்வி வரும் அதை ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கு. நாளைக்கு பாஸ் கிட்ட ஒரு சிஓ கிட்ட ஒரு மீட்டிங் இருக்குதுன்னா பெரியவரை மீட் பண்ண போறோம் என்ன பேசுவாங்க என்ன கேட்பாங்க அதையே யோசிச்சு 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 தூக்கம் கூட வர்றது இல்லை. தாட் மேல தாட்டு தாட் மேல தாட்டு என்ன செய்யறதுன்னே தூக்கம் வர்றது இல்லை. டென்ஷனு தூக்கம் வர்றது இல்லை. அப்படி நம்ம இருக்கிறோமா நமக்கெல்லாம் அப்படி இருக்கு. நம்ம இதுல படிக்க வேண்டிய பெரிய பாடம் என்ன தெரியுமா, நீங்க படிச்சுக்கிறீங்களோ இல்லையோ நான் படிச்சுட்டு வரேன் என்ன, இந்த மாதிரி கவலைகளை மூட்டுகிற கவலைகளை பெருசு பண்ணுகிற சிந்தனைக்கு மேல சிந்தனை வந்து நம்மளை கலக்க வைக்கிற இதுல இருந்து நம்ம தப்பிக்கிற மிக சிறந்த ஒரே வழி நம்ம மனதை ஹோலி டிஸ்ட்ராக்ஷன், நம்ம மனதை பரிசுத்த விதத்துல திசை திருப்பி ஆண்டவருடைய வசனத்தை சிந்திக்க ஆரம்பிக்கிறது. ஐயோ அது என்ன நடக்கும் இது என்ன நடக்கும் இது எப்படி நடக்கும் இது என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் தூக்க தூக்கமே வர மாட்டேன் அந்த நேரத்துல நிறுத்து ஆண்டவருடைய வசனத்தை எடு அந்த வசனத்தை ஒண்ணு சிந்தி அந்த வசனத்தின் பக்கம் நம்முடைய சிந்தனைகளுடைய ஆற விடுறது. பாருங்களேன் ஏன் இத்தனை பெரிய பிரச்சனை தாவீதே இந்த இத்தனை பெரிய பிரச்சனை வந்துருச்சே நீ என்னப்பா பைபிள் வசனம் பண்ண. அவருக்கு மூணு காரணங்கள் நான் சொல்றேன் ஏன் அவர் இப்படி பண்ணாரு. முதலாவது வேத வசனம் வந்து ஒரு பரிசுத்த திசை திருப்புதல் ஒரு ஹோலி டிஸ்ட்ராக்ஷன். ரெண்டாவது சிறந்த திசை திருப்புதல். மூணாவது நமக்கு சிறந்த வழிகாட்டி. அதனாலதான் நான் வசனத்தை தியானிப்பேன். முதலாவது ஒரு பரிசுத்த திசை திருப்பல் மன திசை திருப்பல். தொடர்ந்து வந்து சிந்தனைகள் நம்மளை டார்ச்சர் பண்ற மாதிரி நமக்கு நிம்மதி இல்லாத மாதிரி பயத்தை கலக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி வந்தே இருக்கட்டும் வராதுனே மாதிரி பிரபுக்கெல்லாம் எனக்கு விரோதமா பேசும் அதை நினைச்சு 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 கவலைப்படுறத விட்டுட்டு அந்த மனத வியாபுலத்துல கவலையில கவலைப்பட்டுக்கிட்டே அந்த பிரச்சனைகளை பெருசாக்குறத விட்டுட்டு என்னுடைய மனதை நான் திசை திருப்புறதுதான் ஒரு ஞானமான ஒரு வழி. உலகத்திலேயே அதை டாக்டர் சொல்லுவாங்க இதே யோசிச்சுட்டு இருந்தா எப்படிங்க மன ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகட்டும் வெளியெங்கையாவது போயிட்டு வாங்க ஒரு ப்ரூடென்ட் வழி தியானமான வழி மனதை திசை இருக்கு. ஆனா கவலைப்படுறதே யோசிக்காது நம்ம மைண்ட் எதை யோசிக்கணும்ன்றது பார்த்து படிச்சோம்லயே தாவீதுக்கு இப்படி எனக்கு விரோதமா இப்படி பண்ணாங்களே தலைமையில துண்டை போட்டுக்கிட்டு ஐயோ நான் அதமானேன்னு உக்காந்துகிட்டு அந்த பாரத்துல முழுகிக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தா என்ன இருக்கும் நம்ம அப்படிதான் செஞ்சுக்கிட்டு உட்காந்துருப்போம். ராஜாக்களுடைய மரணத்து திட்டம் பண்ணி இருக்காங்களே அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும் ஏன் மைண்ட நான் தேவனுடைய வசனத்தின் பக்கம் திசை திருப்பேன். ஒரு விவசாயி வந்து தண்ணி வந்து ஒரு இடத்துல போய் அந்த பயிர்ல ஃபுல்லா ரொம்பி அந்த ஐயோ பயிரே போயிடும் அந்த அளவுக்கு ரொம்பிட்டு இருக்கும் போது எப்படி அந்த தண்ணியை எடுத்து ஒரு வேற கால்வாய் பண்ணி தண்ணி அப்படி வேற பக்கம் விடுறாரோ அதே மாதிரி நம்ம சில நேரங்களை நம்ம மனசே ரொம்பி போய் சிந்தனைகளால் முழுகி போயிருக்கும் போது நமக்கு அந்த சிந்தனைக்கு வேற ஒரு வழி அருமையான சிறந்த வழி தேவ வசனத்தை சிந்திக்கிற வழியை நாம் ஏற்படுத்த வித்தைய கத்துக்கணும். ஹோலி டிஸ்ட்ராக்ஷன் பரிசுத்த திசை திருப்புதல் மனம் திசை திருப்புதல் தேவனுடைய ஊழியக்காரன் அப்படின்னு அவரு திசை திருப்புறாரு. ரெண்டாவது ஏன் இத்தே பெரிய பிரச்சனை வந்திருக்குதேப்பா என்ன ஆக போகுது தேவ வசனத்தை சிந்திச்சுன்னா ரெண்டாவது அது ஒரு சிறந்த திசை திருப்புதல் சிறந்த பெஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன். எல்லா டிஸ்ட்ராக்ஷனும் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் செஞ்சுனா மென்டல கொஞ்சம் ஓகேவா இருக்கும். உலக மனிதர்கள் என்ன செய்யறது டிஸ்ட்ராக்ஷன் வந்தா ஓகே ஏதாவது பொழுதுபோக்கு ஏதாவது ஒரு டிவி துன்மார்க்க மக்கள் என்ன செய்வாங்க குடிக்கிறாங்க குடிச்சு அதை மறக்க பார்க்கலாம் ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க கேம்ஸ் ஆடலாம் ஸ்போர்ட்ஸ் ஆடலாம் ஃப்ரெண்ட்ஸு கூட பேசலாம் அதெல்லாம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். ஆனா அந்த டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே எனக்கு அந்த சூழ்நிலையை மறக்கத்தான் செய்யுமே தவிர அந்த சூழ்நிலையில எனக்கு ஆறுதலோ அந்த சூழ்நிலையை நான் எப்படி சமாளிக்க வேண்டும் எப்படி அணுக வேண்டும் என்ற வழிகாட்டலோ கொடுக்காது. உலக மனிதர்கள் பாட்டில் பின்னாடி ஓடலாம் அது பின்னாடி ஓடலாம் அதெல்லாம் கஷ்டம் ஏன் உலக மனிதர்களுக்கு வருது பைபிள் என்ன போட்டிருக்கு உலக மனிதர்கள் இப்படியாவது தேவன் பக்கம் திரும்பணும் இல்லைங்களா பராமரிப்பு அதுக்குதான் அவங்களுக்கு கஷ்டம் கொண்டு வருது அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துது. ஆனா அந்த சந்தர்ப்பத்துக்கு விரோதமாக அவங்க ஆண்டவர்கிட்ட வராம இந்த குடி போதை அதுல இதுல கஷ்டத்துக்குனால அதை ஓடி தேடி ஓடுறாங்கன்னா ஒரு விசுவாசி அந்த சூழ்நிலைகள்ல இப்படி ஒரு பராமரிப்பு சூழ்நிலை எனக்கு வந்திருக்கும் போது வரும்போது தேவ வசனத்துக்கிட்ட வரும்போதுதான் அந்த வசனம் மிகவும் முத்தாக உயிருள்ளதாக எவ்வளவு எக்ஸீடிங்லி ப்ராமிசஸ் இந்த வசனம்னு அவனுக்கு பார்க்க அப்பதான் அவனுக்கு தெரியுது. பாருங்க, அது பெஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன். ஏன் எவ்வளவுதான் மனசு அப்படி ரொம்ப இருந்தாலும் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ல நம்ம வரும்போது அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில ஆறுதலும் நம்முடைய பயங்கள் எல்லாம் அமைதல் ஆகுறதும் நம்முடைய துக்கங்கள் எல்லாம் விழுங்கப்படுறதும் நம்ம இக்கட்டுல நம்ம உணர முடியும். மோசேயை பத்தி சொல்லும் போது எபிரேயர் 11:27 சொல்லுது, விசுவாசத்தினாலே அவன் அதிர்ஷ்டமானவரை தரிசிப்பது போல் தரிசிக்கிறது போல் காணாத தேவன் அதிர்ஷ்டமானவர் இன்விசிபிள் காட் அவரை பார்த்தானா அதனால பார்க்கிற ராஜாவுக்கு பயப்படாமல் உறுதியாயிருந்து எகிப்தை விட்டு போனார். பாருங்களேன், விசுவாசத்துல அவர் என்ன பண்ணாரா, ராஜா சூப்பர் பவர் எகிப்து ஃபாரோவன் அவருக்கு பயப்படாத ஆளுக இல்ல, அவரை பாக்குறத விட்டுட்டு அதிர்ஷ்டமானவரை விசுவாசத்தினாலே ஒரு பார்த்து மனம் திரும்பினால நீ என்னையா ராஜா போயா அப்படின்னு அவருக்கு பயப்படாமல் இருந்தான். பாருங்க, அதான் தசை திருத்துதல், ஹோலி டிஸ்ட்ராக்ஷன், ஹோலி டிஸ்ட்ராக்ஷன். நம்ம அதை கத்துக்கிட்டு இருக்கோமா அந்த வித்திய, என்னதான் மக்கள் நமக்கு விரோதமா சொன்னாலும் என்னதான் நடந்தாலும் அத வந்து ஒரு பராமரித்து காணுகிறத பார்க்காம காணாதத பாக்குறது விட்ட குழப்பமான பராமரிப்புல போய் குழம்பி போகாம அந்த பராமரிப்பை நடத்துகிற தேவன் எனக்கு செய்த உடன்படிக்கைய பார்க்கிறது இல்லைங்களா. காணுகிறது இல்ல, காணாததை பார்க்கிற ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு இருக்கே. என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி இருக்கிற தேவன் வாழ்க்கையில தன்னை அன்பு கூறுகிறவர்களுக்கு நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். இந்த லேசான உபத்திரவம் நமக்கு நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறதுன்னு சொன்ன தேவன், இவ்வுலகத்தின் பாடுகள் நமக்கு வரப்போற மகிமைக்கு ஒப்பானது இல்லையேன்னு சொல்லுகிற தேவன், அதெல்லாம் நான் தியானிப்பேன். பெஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன். நமக்கு இந்த நேரத்துல நம்ம மனது ஒவ்வொரு சூடாவது தலையே சூடாகிற நேரத்துல நம்ம மனத சிந்தனைகளை வேதத்தின் பக்கம் திருப்பும் போது வசனத்தை தியானிக்கிறேன், மனது திரும்புது, கவலையை நிறுத்துது. ரெண்டாவது, அது ஆறுதல் அளிக்குது. மூணாவதாக, நமக்கு வழிகாட்டி. சிறந்த திசை திருப்புதல் மாத்திரம்ல சிறந்த வழிகாட்டி. ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு தேவனுடைய பிள்ளையாக நம்ம வாழ்க்கையில வாழ்ற வாழ்க்கை வெறும் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோன்றத பத்தி கவலைப்படுறது மாத்திரம் இல்ல, நம்ம கஷ்டங்களுக்கு மத்தியுமே எப்படி வாழ்றோம், எப்படி பதில் அளிக்கிறோன்றது இருக்கு இல்லையா. ஆனா காஸ்பலுக்காக வாழணும்னு இருக்கு இல்லையா, சுவிசேஷத்தின் சாட்சிக்காக வாழணும், தேவனுடைய மகிமைக்காக வாழணும். எப்போ எல்லாம் நல்லா இருக்கும் போதா அப்படி வாழ்றது, நம்ம கஷ்டம் வரும்போது தானே இவன் தேவனுடைய சாட்சியா வாழ்றான் பாரு, நம்ம சாட்சியா இருக்க முடியும். நம்ம என்ன அனுபவிக்கிறோம்ன்ற கஷ்டம் மாத்திரம் இல்ல, அந்த கஷ்டங்களுக்கு மத்தியில நம்ம எப்படி நடக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா, நம்முடைய நடத்த ரொம்ப முக்கியம் இல்லையா, அதுதானே சாட்சியா நம்ம வாழ்ற கஷ்ட தாவீது இன்னைக்கு வரைக்கும் பேசுறேன். அத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியில அவர் எப்படி நடந்தார், என்னதான் சூழ்நிலை இருந்தாலும் தேவனை கனவீன பண்ற மாதிரி நடத்தக்கூடாது. ஏன், அந்த சூழ்நிலை இக்கட்டு வரும்போதுதான் நமக்கு என்ன ஆகுது, நம்ம இக்கட்டு நம்மள நெருக்கும் போது நம்ம தவறான முடிவுகளை எடுத்துறோம் இல்லைங்களா, தவறான சாதகங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிடறோம், நம்மள உலக மனிதர்கள் மாதிரி உலக போக்குல போக ஆரம்பிச்சிடலாம், தவறான பொய் சொல்றது, புறம் கூறுறது, நம்ம மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை செய்யறது, சோர்ந்து போறது, என்னென்னவோ நம்ம செஞ்சிடலாம். அந்த மாதிரிலாம் இந்த கஷ்டங்களுக்கு மத்தியில நடந்துக்காம நான் தேவனுக்கு பாத்திரமாக நான் நடந்துக்கிறது எனக்கு கற்றுக் கொடுக்கிறது எதுங்க, சிறந்த வழிகாட்டியாக கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் தேவனுடைய வசனம் தான். அந்த ஆபத்துக்கு மத்தியிலையும் நான் எப்படி கனத்தோடு நடந்துக்கணும், அந்த கஷ்டங்களுக்கு மத்தியில ஆபத்துக்கு மத்தியில பழி வாங்காம என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நன்மை செய்யறது, சாந்த குணமா இருக்கிறது, இந்த நேரத்திலயும் நான் சந்தோஷமா எப்படி இருக்கிறது, கவலைப்படாம எப்படி, அந்த வசனம் தான் சொல்ல காட்டும். இல்லனா அந்த நேரத்துல தானே பிசாசு கிட்ட வந்து இதை செய் அதை செய் இதை போய் சொல்லிடு, இதை தப்பிச்சிரு, இதை பண்ணு, அது உத அப்படின்னு கத்து என்ன நமக்கு ஆலோசனை சொல்றது. தாவீதுக்கு வரலையா, யோசிச்சு பாருங்களேன், அவர் ரொம்பவே கத்து இதே போது சால் பக்கத்துல வந்துட்டான், ஆனா திடீர்னு பார்த்தா அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, பக்கத்திலேயே இருக்கிறான் சால் பிடிச்சு, என்ன ஒரு சோதனை, ஒரே வெட்டு வெட்டிட்ட. நான் கூட நீ கூட செய்யாத நான் செய்யறேன்னு சொல்ற உற்றுந்தா வெட்டி இருந்தா சோல் முடிஞ்சிருக்கும், அவனுடைய நாடோடி வாழ்க்கை முடிஞ்சு சந்தோஷமா இருந்திருக்கும். என்ன சொல்றாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல நான் கையை வைக்க. இப்ப என்னையா கொள்கை கில்கான்னு பாத்துக்கிட்டு அதெல்லாம் வேணாம். கர்த்தர் விசுவாசம் போகல அவருக்கு. அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் நியாயாதிபதி, அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு, அவர் நியாயம் செய்வார். உனக்கும் எனக்கும் விரோதமா அவர் நியாயம் செய்வார் சவுலேன்னு சொல்லி அங்கிருந்து விசுவாச ராட்சசமாக எவ்வளவு பிரகாசமா அந்த இருட்டான குகையிலிருந்து வெளியே வராரு. இன்னைக்கு கூட பார்த்து நம்ம வச்சுக்கிற அளவுக்கு எப்படிங்க அப்படி நடத்துக்கிட்டாரு, எவ்வளவு ஈஸியா தப்பிச்சிருக்கலாமே. எவ்வளோ பிரபுக்கள் எனக்கு விரோதமா வந்தாலும் நான் தேவ மனிதனாக உங்களுடைய அடியானாக நடந்து கொள்வதற்கு உங்களுடைய வசனத்தையே நான் தியானிப்பேன். சும்மா ஆட்டோமேட்டிக்கா மறந்துடல அவர். அப்படி இந்த வசனத்தை தியானிச்சிருந்ததுனால தான் அப்பேற்பட்ட விசுவாசியாக அவர் நடந்துகிட்டா இருந்தாங்க. நம்ம அப்படி நடந்துக்கிறோமா, கஷ்டம் வந்தா போதுமே, அவிசுவாசி கூட பரவாயில்ல, ஏன் அந்த அந்த மாதிரி மோசமா நடந்துக்கிறது நம்ம. ஆனா தாவீது சொல்றாரு, ஏன்னா இது சிறந்த, இதுதான் ஹோலி டிஸ்ட்ராக்ஷன், பரிசுத்த மனம் திசை திருப்புதல். எவ்வளோ ஆபத்து வரும்போது நான் வசனத்தை ஏன் தியானிக்கிறேன், அது ஒரு மனதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது இந்த கஷ்டங்கள்ல நினைக்காம. ரெண்டாவது அது சிறந்த டிஸ்ட்ராக்ஷன், இதுலதான் எனக்கு ஆறுதல். என்னவோ குடிக்கலாம், உலக மனிதர் மாதிரி அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், அதெல்லாம் எனக்கு ஆறுதல் அளிக்காது. இதுதான் சிறந்த ஆறுதல் அளிக்குது. இதுதான் எனக்கு வழிகாட்டுது நான் எப்படி நடந்துக்கணும்னு. எவ்வளவுதான் திறமையா அவங்க அழிக்கணும்னு திட்டம் பண்ணாலும் அவங்களுடைய ஞானத்தை எல்லாம் மிஞ்சி அவங்களை ஆச்சரியப்படுத்தி எதிர்கலங்க வைக்கிற நடத்த எனக்குள்ள கொண்டு வர்றது உங்களுடைய வசனம் தான். இதே சங்கீதம் 98 சொல்றாரு, நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்குவீங்க பாருங்களே. அதனாலதான் அப்படி அவர் நடந்துக்கிறாரு. ஆகவே இதுதான் அருமையான வசனம் இல்லைங்களா, எவ்வளோ பெரிய ஆபத்து வந்திருக்கும் போது தான் செய்கிற ஒரு காரியம் அவரை பார்க்கிறோம். ஒரே ஒரு பயன்பாடு நான் சொல்லி முடிக்கிறேன். உங்களுடைய கஷ்டங்களுக்கு மத்தியில, பிரச்சனைகளுக்கு மத்தியில இந்த வித்தைய நம்ம எப்போ படிக்க போறோம், கிருபை சாதனம் ஆகிய ஜபமும் சரி மெடிடேஷனும் சரி, அது பெரிய ஒரு டிஸ்ட்ராக்ஷன், அற்புதமான சிறந்த டிஸ்ட்ராக்ஷன். நம்மெல்லாம் கேலண்டரை படிச்சுட்டு வரோம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு எல்லாம் ஓகே, நான் இந்த 4 ஒரு வாரத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளவு படிக்க வேண்டியது இருக்குது, அதுல வேலை வேதெல்லாம் இருக்குது. ஆனாலும் ஆனா ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு. ஆனா நீங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீங்க என்ன என்கரேஜ் பண்ணிட்டு நானும் படிச்சு முடிக்கணும். குடா புடியா புடிச்சிட்டு படிச்சுட்டு வந்த பாருங்க, க்ளோஸா வந்துட்டேன். இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் முடிச்சிருவேங்க. நைட் டே உட்காந்து படிச்சுட்டேன். என்ன ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி நீங்க சில பேர் இன்னும் செய்யாம இருக்கிறீங்க. என்ன சொல்றது நான் உங்களை, எத்தனை கவலைகள், எத்தனை டென்ஷன்ஸ், எத்தனை சோதனைகள், எத்தனை பாவங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க தவிர்த்திருக்கலாம். நீங்க காண்டி அந்த பழக்கத்தை, வேத வசிக்கிற பழக்கத்தை கத்துக்கிட்டு இருந்தா உங்களை நான் என்கரேஜ் பண்றேன், அடுத்த வருஷம் படிங்க. ஏன்னா அதை படிக்க வைக்கத்தானே இந்த சங்கீதத்தையே நம்ம எடுத்தோம். வெறும் ஆரம்ப வருஷத்திலேயே சொல்லி முடிச்சா பத்தாது. வருஷமெல்லாம் வார வாரமா வசனத்தினுடைய மகத்துவம் உங்களுக்கு சொல்லி தரணும்னு தான் நாங்க இதை எடுத்தோம். எத்தனை பேர் பயன்படுத்திக்கிட்டு இன்னும் பேக்லாக வச்சுக்கிட்டு இன்னும் படிக்காம நீங்க இருக்கிறீங்க. அடுத்த வருஷமாவது எண்ணிக்கை எந்த வருஷம் தெரியல, நமக்கு எப்ப ஸ்டாப் எக்ஸ்கியூஸ் பண்ணி அந்த இருக்கிற 100% எல்லாருமே இந்த வருஷம் பைபிள படிச்சு முடிச்சோம் எப்போ வரப்போகுது. காரணம் நீங்க எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருங்க, தாவி இதை பார்த்து படிக்கிறீங்களா. ஆனா படிச்சவங்க உங்களை என்கரேஜ் பண்ற அடுத்த படிக்கு போகணும். இது பாருங்க, வெறும் நான் வாசிச்சேன்னு சொல்லல, அவர் சொன்ன வசனங்களை பிரமாணங்களை நான் தியானித்தேன். வசனம் வந்து நமக்கு மேற்பார்வையான கண்ணோட்டம் கொடுக்கறதா முதல் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும் இல்லையா, சீரியஸா வசனத்தை தியானிக்கிறது, மெடிடேஷன் இல்லைங்களா. இந்த எல்லா அறிவுக்கும் ஞானத்துக்கும் தேவ பக்திக்கும் தாய் தியானம். அந்த தியானம் அந்த சத்தியத்தை நம்ம இருதயத்துக்குள்ள நுழைய வைத்து நம்முடைய இருதயத்துல அதனோட வல்லமைய உணர வைக்கிறது தியானம் தான். ஒரு வசனத்தை நீங்க பகுதியை படிச்சுட்டீங்க, அதுல இருக்கிற ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டங்கள் வருது, எவ்வளோ நைட்லாம் உட்காந்து என்னென்னவோ யோசிக்கிறீங்க, மனசு தூக்கமே வர மாட்டேங்குது. அந்த தூக்கம் வராத நேரத்துல உங்க சிந்தனைகளை வசனத்தின் பக்கம் அதை யோசிக்க, அதை யோசிக்க 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 யோசிச்சு பாருங்க. அந்த நேரங்கள்ல அந்த அந்த பார்பெக்யூக்கு அந்த கறியெல்லாம் வச்சு அனல் மூட்டுற மாதிரி பக்குன்னு பத்திக்கிட்டு இதயமே கொழுந்துட்டு அந்த வசனத்தினால எரியும். அந்த மாதிரி அதை அனுபவிச்சிருக்கீங்களா? தியானத்தை பண்ண கத்துக்கங்க. ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நான் காண்டி உள்ளுக்குள்ள தன் இன்பத்தோடு தேவ வசனத்தினால் கிடைச்ச இன்பத்தோடு பயம் இல்லாம வாழ வைக்கிறது அந்த தியானம் தாங்க. அதனால்தான் சொல்றாரு, ஏன் இதெல்லாம் அவர் பாதிக்கலையா? அரசாங்கமே தனக்கு விரோதமா இருக்கே, ஏன் உரமா இப்படி இருக்கே, ஏன் இந்த மனுஷன், ஏன்னா அந்த மனிதனுடைய சிந்தனை எது புகழோ எது மேன்மையோ அதை சிந்திச்சுட்டு இருந்துச்சு. தேவ வசனத்தை விட பெருசு என்னங்க இருக்கு? அதை தியானிப்பேனுடைய கற்பனைகளை தியானிப்பேன். அதனால்தான் அந்த சிறந்த பெஸ்ட் மெடிசனுங்க. டென்ஷனு, கவலை, பிபி, டாக்டர், அது இது பயோன்னு ஓடுறீங்க. மக்கள் உங்களுக்கு என்னதான் புறம் கூறினாலும் அதுக்கு பெஸ்ட் மெடிசன். எவ்வளவுதான் பொய்யுங்கள் பரப்புனாலும், எவ்வளவுதான் பல நம்ம பாவங்கள்ல நம்ம என்னென்னவோ சொல்லிடலாம் இல்லையா, எல்லாரும் ராஜாக்கள் இவங்கெல்லாம் பிரபுக்கள் முடியாது அப்படி இப்படின்னு, அது எல்லாம் விரோதமும் வசனத்தை நான் தியானிப்பேன். ரெண்டாவது பாடம், நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையா நம்ம அழைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையின் வழிய நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, நம்ம உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆண்டவர் சொல்லிட்டார். அநேக உபத்திரவங்கள் வழியாதான் தேவனுடைய ராஜ்யத்துல போகணும். ஏன்னா ஆண்டவர் நம்ம பரிசுத்தமாக்குறதே சிலுவைகள் மூலமா தான், கஷ்டங்கள் மூலமா தான் அது இருக்கு இல்லைங்களா. இந்த சங்கீதத்திலயும் 71வது வசனத்துல, நான் உபத்திரம் பட்டது எனக்கு நல்லது, அப்பதான் வசனத்தை நான் கத்துக்கிட்டேன்றார் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது அந்த கஷ்டங்கள் நமக்கு வரும்போது நம்ம எப்படி சமாளிக்கிறோம்? சின்ன சின்ன கஷ்டமே நம்மளால முடியலையே. யாராவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா, அதை சொல்லிட்டாங்கன்னா, இதை சொல்லிட்டாங்கன்னா, ஏதாவது ஒண்ணு பேசிட்டாங்கன்னா, அதுவே குடும்பத்துல இருக்கிறதே நம்மளால சமாளிக்க முடியாம தத்தளிக்கிறோமே. இன்னும் நம்ம வளர்ந்து அரசாங்கமே நமக்கு விரோதமா எழும்பி வந்தாலும் நீங்க பயப்படாதீங்கன்ற அளவுக்கு ஸ்டாமினாவோ அவிக்குரிய முதிர்ச்சியோ நம்ம எப்ப அடைய போறோம் யோசிச்சு பாருங்க. சின்னதே நம்மளால மெல்ல முடியல. ஏன் ஆவிக்குரிய அந்த தாக்கு பிடிக்கிற ஸ்டாமினா இல்ல? ஏன்னா தேவ வசனத்தினால நம்ம மனது இன்னும் முதிர்ச்சி அடையும், இன்னும் வளரல. உங்களுக்கு தெரியுதா ஏன் சின்ன சின்ன விஷயங்களாம் நீங்க டிஸ்கரேஜ் ஆகி போறீங்க? சின்ன சின்ன இதுங்களுக்கெல்லாம் உன்னால சமாளிக்க முடியாம போகுது. மில்க் ஸ்டாப்ஸ் இன்னும் குழந்தைங்களா ஒரு பயந்து சின்ன சின்ன இதுக்கெல்லாம் பயம் வந்துடும், சின்ன சின்னதுக்கெல்லாம் பதக்கத்து வந்துடும். ஐயோ ஒரு ஒன்னும் சமாளிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மில்க் சாப்ஸ் எவ்வளோதானே காலம் இருப்போம். பிபி வந்துடும், டென்ஷன் வந்துடும், இது வந்துடும் அப்படின்னு. எப்போ காஸ்பலுக்காக ஆண்டவர் நிற்கும் போது அரசாங்கமே நமக்கு விரோதமா வந்தாலும் நிக்கிற அளவுக்கு தைரியம் எங்க நமக்கு வரப்போகுது? இதெல்லாம் எதுக்கு வருதுன்னா, நீங்க வேதத்தின் மேல காட்டுகிற அசட்ட வேதத்தை வெறுக்கிற தன்மை தான். வேதத்தை அசத்தை காட்டி வேத தியானத்துல நம்ம அலட்சியம் காட்டணும்னா நம்ம ஆத்மா செழிப்படையாது, பலம் அடையாது. நம்ம ஆத்மாவை காக்கக்கூடிய ஆயுதங்கள் நம்ம கிட்ட இருக்கவே இருக்காது. வேத வசனம் தான் எல்லாத்துக்கும் நமக்கு வழிகாட்டும், இது எல்லாத்துக்கும் வழி நடத்தல கொடுக்கும் நமக்கு. அதாவது இது பாருங்களா, ஒரு கஷ்டத்துக்கு மேல ஒரு கஷ்டம். ஒரு சாதாரணமா பொருட்களே விரோதமா பேசும் போது எவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்று, ஆனாலும் வசனத்தை நான் தியானிப்பேன் அப்படின்னாரு. நம்ம எப்பங்க இப்படி எல்லாம் வளர்றது? வேத வசனத்துல வளருவதற்கு இது ஊக்கப்படுத்தும். நமக்கு எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியில் எத்தே பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சிறந்த திசை திருப்புதல் ஆண்டவருடைய வசனம். பரிசுத்த திசை திருப்புதல், சிறந்த மன திசை திருப்புதல், சிறந்த வழிகாட்டி ஆண்டவருடைய வசனம். எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு ஆண்டவருடைய விஷயத்தை ஜெபம் பண்ணலாம்.